السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد، أهل الثناء والمجد، أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. اللهم صل وسلم وزد وبارك على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، سيدنا وسندنا وحبيبنا وأسوتنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முழுக்கன் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் தஆலாவின் அருமை தூதர், எங்கள் தலைவர், எம் உயிரிலும் மேலான அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அருமை குடும்பத்தவர்கள், அருமை தோழர்கள், அவர்களின் வழியை பின்தொடர்ந்து நடக்கிற நன்மக்கள், அவர்களது உயர்ந்த வழிக்காக உழைக்கும் அழைக்கும் நற்பணி புரியும் அனைத்து நல்லோர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பயந்து வாழும்படி முதல் எண்ணையும் அடுத்துங்களையும் அன்பாக கேட்டு வசிய செய்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனின் ஓர் இபாதத்திலே என்னை உங்களுடன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாளை மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் உண்மை நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து இரண்டு வகையினராக பிரித்து வைத்தான். ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இரண்டு வகையினராக அல்லாஹ் தஆலா பிரித்து படைத்து வைத்திருக்கிறான். அம்மை மட்டுமல்ல, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பிரகாரம், வமின் குல்லி ஷைஇன் கலக்னா ஜௌஜைன், நாம் ஒவ்வொன்றிலும் ஆண் பெண் என இரு வகை படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. அதில் மனிதர்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள், அவற்றிலெல்லாம் ஆண் பெண் என அல்லாஹு தஆலா பிரித்து படைத்து வைத்திருக்கிறார். மிருகங்களில் பார்க்கிறோம், பறவைகளில் பார்க்கிறோம், இப்படி பலவற்றில். அன்பு நெஞ்சங்களே, அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களை அல்லாஹு தஆலா ஆண்கள் பெண்கள் என்று இரு வகையினராக படைத்து வைத்திருக்கின்ற அதே சமயத்திலே ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெவ்வேறு உடல் கட்டமைப்பை கொடுத்து, உடல் கூரை கொடுத்து, உடலியல் சார்ந்த விஷயங்களிலே பல்வேறு வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ஆணும் பெண்ணும் சமப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு உடல் தோற்றத்திலும் உடல் கட்டமைப்பிலும் உடல் அமைப்பிலும் உடலுக்குள்ளே உள்ளவற்றிலும் அல்லாஹு தஆலா வேறுபடுத்தி வைத்திருப்பது போல உடலினுடைய இயக்கத்திலும் இயல்பு தன்மையிலும் வேறுபாடுகளை வைத்திருக்கிறார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என ஷரீஅத்தின் பல்வேறு விஷயங்களிலே சமமான ஒழுக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் கொடுத்திருக்கிறது, சட்டங்களையும் அல்லாஹாலா கொடுத்திருக்கிறது என்பது ஒரு பக்கம். பல இடங்களிலே அல்லாஹாலா சட்டங்களிலே ஒழுக்கங்களிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகளையும் வைத்திருக்கிறார். காரணம், ஆணின் இயல்புத்தன்மையும் பெண்ணின் இயல்புத்தன்மையும் ஆணின் உடலியல் அமைப்பும் பெண்ணின் உடலியல் அமைப்பும் அல்லாஹுவால் படைக்கப்படுகின்ற நேரத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வித்தியாசமாகும். அன்பு சகோதரர்களே, பிரியமான சோழர்களே, அல்லாஹ் வலைச வெத்தருக்கள் உன்சார் ஆண் பெண்ணை போன்று அல்ல என்று சொல்லி வைத்தான். ஆணும் பெண்ணும் ஒன்றாக முடியாது, அவர்கள் இரு வேறு வகையினர். உடலியல் அமைப்பிலும் வேறு, உடல் இயக்கத்திலும் வேறு, இயல்பிலே தன்மையிலே வேறு. இப்படி அல்லாஹால அவர்களுக்கிடையிலே சமப்படுத்த முடியாத வாழ்வுப்படுத்தி வைத்திருக்கிறான். வலைச வெத்தரு தன் உன்சார் ஆண் பெண்ணை போன்ற அல்ல என்று அல்லாஹால சொல்லி வைத்தான். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈந்தெடுத்த தாய் அவர்களை கருவுற்றிருந்த காலத்திலே அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று அவாவில் இருந்தார்கள். அப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிற போது பைத்துல் மக்தீஸின் பணிக்காக நான் கொடுத்து விடுவேன் என்றும் நேற்று வைத்திருந்தார்கள். பிள்ளை ஈந்த சமயத்தில் தான் தெரிய வந்தது பிறந்திருப்பது ஆண் அல்ல பெண் என்று. அப்பொழுது அல்லாஹ் தாலாவிடத்திலே இது பற்றி பேசுகின்றவாறு அவர்களுடைய உரையாடல் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தாலா சூரத்து ஆலி இம்ரானிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவர்கள் அந்த தாய் பேசினார்கள், மரியமை ஈந்தெடுத்த போது என் ரப்பே நான் ஒரு பெண்ணை அல்லவா ஈந்தெடுத்திருக்கிறேன். இவர்கள் சொல்லித்தால் பெற்றெடுத்திருப்பது ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. அவர்கள் பெற்றெடுத்திருப்பது ஆணா இல்லை பெண்ணா என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். வலை சப்த கருக்கள் உன்சா ஆண் பெண்ணை போன்று அல்ல என்பதை அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ஆணாக இருந்திருந்தால் பைத்துல் மக்தீஸ் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளேயே வைத்திருந்து பைத்துல் மக்தீஸில் இபாதத்தில் ஈடுபட்டிருக்க, பைத்துல் மக்தீஸுக்கு பணி செய்து கொண்டிருக்க முடியுமாக இருந்திருக்கும். இது ஒரு பெண்ணினால் செய்து கொள்ள முடியாது. ஹயத் காலத்திலே மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கவே நினைத்து பார்க்கவும் முடியாது. மஸ்ஜிதின் சகல வேலைகளையும் ஒரு ஆண் செய்வது போன்று ஒரு பெண்ணால் செய்து முடிக்க முடியாது என்பதை அது தாய் உணர்ந்திருந்ததன் காரணமாகத்தான் இதனை சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஆணையும் பெண்ணையும் சமப்படுத்த முடியாதவாறு வித்தியாசங்களோடு படைத்து வைத்திருக்கிறார் என்பதை இந்த ஆயத்திலே புரிகின்றோம். இப்படி படைத்து வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில கடமைகளையும் உரிமைகளையும் ஏற்படுத்தினார். ஆண்கள் பெண்களுக்கு செய்தாக வேண்டிய கடமைகள், பெண்கள் ஆண்களுக்கு செய்தாக வேண்டிய கடமைகளை அல்லாஹால ஏற்படுத்தினான். ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளாகவும், பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளாகவும் அவன் பிரகடனப்படுத்தினான். அந்த பெண்களுக்கு அவர்கள் மீதுள்ள கடமைகள் போன்று உரிமைகளும் இருக்கின்றன என்று சொன்னான். அந்த பெண்களுக்கு அவர்கள் மீதுள்ள கடமைகள் போன்று, அதாவது அவர்கள் ஆண்களுக்கு செய்தாக வேண்டிய கடமைகள் போன்று ஆண்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் உள்ளன என்று அல்லாஹால அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறான் அந்த ஆயத்திலே, வலிர்ஜாரியாரின் தரஜா, ஆண்களுக்கு பெண்களை காட்டிலும் ஒரு அந்தஸ்து கூட இருக்கிறது என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ஆண் பெண் இருபாலாருக்கும் ஒருவர் மற்றவர் செய்தாக வேண்டிய கடமைகள்,
ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பரஸ்பரம் இருக்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு அந்தஸ்தும் உள்ளது என்று சொல்லி வைத்ததானது. இந்த ஒரு பின்னணியில்தான் எல்லா வகையிலும் பெண்கள் ஆண்களின் கீழ் இருக்க வேண்டியவர்கள், ஆண்களின் நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டியவர்கள் என்பதை அல்லாஹாலா வீட்டு நிர்வாகத்திலிருந்து துவங்குகின்றான். ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகளாவர், ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகளாவர். அதற்கு இரண்டு நியாயங்களை அல்லாஹாலா சொல்லுகிறான். அவர்களின் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். இது ஒரு நியாயம். அல்லாஹ் ஆண்களை பெண்களை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறான். இதனால் ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகள். மேலும் ஆண்கள் தமது செல்வங்களிலிருந்து பெண்களுக்கு செலவுக்கு கொடுக்கின்றனர். ஆண்களின் செலவு பெண்களுக்கு கிடைக்கின்றது என்பதனாலும் இது இரண்டாவது நியாயம். இந்த இரண்டு வகைகளிலும் ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகளாக இருக்கின்றனர் என்று அல்லாஹாலா சொல்லி வைத்தால் இது வீட்டு நிர்வாகம், குடும்ப நிர்வாகத்தை குறிக்கின்றது. பிறகு அல்லாஹாலா சொல்லுகின்றான், நல்ல பெண்கள் பற்றி அல்லாஹாலா பேசுகிற போது அவர்கள் காணித்தார் கணவன்களுக்கு, கணவன்மாருக்கு கீழ்ப்படுத்தி நடப்பவர்கள் என்று சொல்லுகின்றான். அவர்கள் கீழ்ப்படுத்தி நடப்பவர்கள், அல்லாஹுக்கு கீழ்ப்படுத்தி நடப்பார்கள், தமது கணவன்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுத்தி நடப்பார்கள். கணவன் எந்த விடயங்களை எப்படி செய்யும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எப்படி செய்து கொள்வார்கள். அவன் கிழித்த கோட்டை தாண்டி செல்ல மாட்டார்கள். அவன் வேண்டாம் என்று சொன்னதை செய்ய தலைப்பட மாட்டார்கள். இவர்கள் நல்ல பெண்கள். எவர்கள் நல்ல பெண்கள்? அல்லாஹுக்கும் தமது கணவன்மாருக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்கும்படி சொன்னதை கொண்டு மறைவானதை பாதுகாப்பவர்கள், தமது கட்டு மறைவானது அதனை பாதுகாப்பார்கள். கணவருடைய செல்வம், பணம், ஏனைய பொருட்கள், அசையும் அசையாத சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தமக்கு கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளது. கணவன் இல்லாத வேலையிலே வீட்டிலே இருக்கக்கூடிய வெற்றியும் இந்த பெண்கள் பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹாலா அறிவித்துச் சொல்கிறான், இந்த மனைவியர் பெண்கள் கணவன்களாகிய உங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டியவர்கள். அல்லாஹ் இங்கேயும் மனைவிக்கு கணவன் கட்டு நடப்பு கட்டுப்பட்டு நடப்பது பற்றி சொன்னது கிடையாது, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது பற்றி பேசியிருக்கிறான் சொல்லியிருக்கிறான். ஆண்களே கணவன்களே, எந்த பெண்கள் கட்டுப்பட்டு நடத்த மாட்டார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எந்த பெண்களின் கட்டுப்படாமலை அத்துமீறலை சொல் பேச்சு கேட்காமலே நீங்கள் பயப்படுகின்றீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை கொண்டு புத்திமதி சொல்லுங்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறார். இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய முதலாவது கட்ட நடவடிக்கை. மாறு செய்து நடத்தக்கூடிய பெண், சொல் பேச்சு கேட்காத பெண், கணவனுக்கு கீழ்ப்படுத்தி நடக்காத பெண்ணுக்கு கணவனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்கள். புத்திமதி சொல்லியும் கேட்கவில்லையா, இன்னும் அவர்களுடைய மாறுபாடு தொடர்கிறதா, அவர்களை ஒரு உன்னதமாக படுக்கைகளிலே விருத்து ஒழுத்துங்கள், அவர்களோடு தூங்கலாம் ஆனால் அவர்களோடு இடைவெளி பேணுங்கள் படுக்கைகளிலே என்று அல்லாஹாலா சொன்னான். இதுவும் வேலை செய்யவில்லை, வெற்றி அளிக்கவில்லை, கைகூடவில்லை, பயனளிக்கவில்லையா? அடுத்தது என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான், அவர்களுக்கு காயமைப்படாத வண்ணம் அடிபடுங்கள் என்று அல்லாஹாலா சொன்னான். கணவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உரிமை இது, ஒரு பெண்ணை பொறுத்த மட்டுமே இப்படியெல்லாம் அடங்காப்புதாரியாக இருக்கிறாள். சொல் பேச்சு கேட்கிறாள் இல்லை, சொல்லி சொல்லி இவள் கேட்பதாக திரும்புவதாக இல்லை என்றால், படுக்கையிலும் வெறுத்தெடுத்தியதற்கு பிறகும் அவள் செய்கிறாள் இல்லை என்றால், இப்பொழுது கடைசியாக அறிஞர் செய்ய வேண்டிய அடுத்தது அடிக்கொடுக்கலாம் என்று அல்லாஹ்வுத்தால சொன்னான். இது இவற்றிலே ஏதோ ஒரு கட்டத்தில் அவள் உங்களுக்கு வழிபட்டு திரும்பிவிட்டாள் என்றால், பல அட்டபு அலைகின்ற சபீலா, அவளுக்கு எதிராக நீங்கள் வேறொரு பாதையை தேட வேண்டாம் என்ற வார்த்தையாளர் சொன்னார். ஒரு கட்டத்திலே திரும்பிவிட்டாள் என்றால் அடுத்தது அவளை வேறொரு வகையிலே தண்டிக்கவோ நோவினை செய்யவோ இயேசவோ பேசவோ அல்லது தலாக்கொள்ளவோ போக வேண்டாம் என்று அவ்வாகத்தாளர் சொல்லித்தந்தார். அன்பு நந்தியங்களே, அவ்வாஹுவின் நல்லடியார்களே, இங்கே ஆண்களின் கைகளிலே பெண்களின் நிர்வாகத்தை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். குடும்பத்தில் அல்லாஹத்தாலா செய்திருக்கக்கூடிய ஒழுங்கு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆண்கள் எப்பொழுதும் பெண்கள் எப்பொழுதும் இரண்டு பேரையும் சமப்படுத்தி பார்க்க முடியாது. ஆண் ஆணாக இருப்பால், பெண் பெண்ணாக இருப்பால், பெண்ணின் விஷயங்கள் யாவும் ஆணுக்கு கீழே இருக்கும். ஒரு பிறந்தது முதல் திருமணமாகும் வரைக்கும் தனது தந்தையின் கீழ் இருக்கிறார். தந்தை அவளை கட்டுப்படுத்தி வளர்த்து வருகிறார். வயதான பிறகு பொருத்தமான ஜோடி ஒன்றை தேடி, வாழ்க்கை துணைவன் ஒருவனை தேடிக் கொடுத்து, திருமணம் முடித்துக் கொடுப்பது உட்பட எல்லாமே அந்த பெண்ணை பொறுத்த மட்டிலே ஆணில் தங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கைதான். தன்னுடைய தந்தை ஒருவரை தன்னுடைய இஷ்டத்தை கேட்டு சம்மதத்தை கேட்டு முடித்து வைத்த பிறகு தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பெண் இப்பொழுது இன்னும் ஒரு ஆணின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறாள். அதாவது கணவன் என்கிற ஒரு ஆணின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறாள். எப்பொழுதும் ஒரு பெண்ணை அல்லாஹால தான் நினைத்தவாறு வாழ்கிறார், தனக்குத்தானே எதையும் செய்து கொள்கிறார், அதிகாரத்தை கொடுத்து வைப்பதை விரும்பாமல் பெரும்பாலான நிலைகளிலே அவ்வா ஒரு ஆணின் கீழ் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை தான் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திருமணம் முடிக்கும் வரை பெற்றாரின் கீழ், குறிப்பாக தந்தையின் கீழ் இருக்கிறாள். திருமணமானதற்கு பிறகு கணவனின் கீழ் இருக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு அவ்வா ஆணின் கீழ் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அவ்வாஹுவின் நல்லே, இதனால் எங்களுடைய எல்லா பெண்மணிகளும் தங்களுடைய ஆண்களின் கீழ் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் என்கிற ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சொல்லது அனைத்தும் குர்ஆன். இப்பொழுது நான் சொன்ன அனைத்தும் குர்ஆன். இன்னும் ஏராளமான வசனங்கள் குர்ஆனிலே இங்கும் அங்குமாக இருக்க காண்கின்றோம். எல்லாவற்றிலும் எந்த பேருண்மைகள், ஆணும் பெண்ணும் சமமாகவே முடியாது, ஜெண்டர் ஈக்குவலிட்டி என்று தாய்நிலை சமத்துவம் பேசுவதானது, ஆண் பெண் சமத்துவம் பேசுவதானது, அது குர்ஆனுக்கோ இஸ்லாத்துக்கோ உட்பட்ட ஒன்றல்ல. இருவரும் வேறுபட்டவர்கள், சமப்படுத்த முடியாதவர்கள். இது ஒரு பேருண்மை. இரண்டாவது, பெண்கள் எப்பொழுதும் ஆண்களின் கீழ் இருப்பவர்கள் என்பதாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் இருக்கிறது சுனனுக்கின் மீது இதை பதிவாக இருக்கிறது. لو كنت آميرا لو كنت آميرا أحدا أن يسجد لأحد لأمرت المرأة أن تسجد لزوجها ஒருவரை இன்னும் ஒருவருக்கு சுஜூது செய்ய நான் பணிப்பவனாக இருந்தால் பெண்ணை அவளின் கணவனுக்கு சுஜூது செய்வதற்கு நான் பணித்திருப்பேன் என்று நடந்தார்கள் நபிமணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இந்த ஹதீஸ் வார்த்தைகளிலே சுருங்கிய ஒன்றாக இருந்தாலும் அர்த்தம் நிறைந்த ஒரு ஹதீஸ். சுஜூது என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒன்று. அஸ்ஸுஜூது லில்லாஹ், சுஜூது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு செய்வதற்கு அனுமதிக்கப்படாதது. எமது உடம்பிலே பிரதான உறுப்பாகிய தலை, இன்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்று சொல்வோமே, இந்த தலை அது துணிவதென்றால், சிரம் தாக்குவதென்றால், அதனை சிருஷ்டித்தவனுக்கு மட்டும் தான் திறன் தாக்கலாம். பணியலாம் புண்ணியலாம், சிருஷ்டி கர்த்தாவுக்கு மாத்திரம் பணிய வேண்டிய இந்த தலையை அல்லாஹ் சிருஷ்டிகள் எவருக்கும் பணி வைக்க அனுமதிக்கவில்லை. சுஜூத் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் உரியது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனக்கு அவ்வாறு பணிக்க முடியாது. ஒருவர் மற்றவருக்கு சுஜூது செய்ய, படைப்பில் ஒருவர் மற்றவருக்கு சுஜூத் செய்ய என்னால் பணிக்க முடியாது. அப்படி பணிப்புரை வழங்க முடியும் என்றிருந்தால் நான் பெண் ஒருத்தியை தனது கணவனுக்கு சுஜூது செய்யும் பதிப்பளித்திருப்பேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண் கணவனுக்கு கீழிருக்க வேண்டியவள் என்பதையும், ஒரு பெண் தனது கணவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவள் என்பதையும் சொல்லுகிற ஒரு மகத்தான ஹதீஸ் நபிமொழி. இந்த நபிமொழியிலே வேறு பல உண்மைகள், வேறு பல பாடங்கள், பரிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. அவசியத்திற்கு தேவையான இரண்டையும் எடுத்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ஒரு பெண் ஆணுடைய கட்டளையின் கீழ் இயங்க வேண்டியவள், அவர் சொல்வதை கேட்டு இயங்க வேண்டியவள் என்பதற்கு ஹதீஸ்களில் இன்னும் ஏராளமானவை இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜௌஜா சாலிஹா, நல்ல மனைவி பற்றி பேசினார்கள், சாலிஹான மனைவி பற்றி பேசினார்கள். அதில் அவர்கள் சில வர்ணனைகளை சொன்னார்கள். இன்ன இன்ன பண்புகள், குணங்கள் எந்த பெண்ணிடம் இருக்குமோ அவள் நல்ல பெண், நல்ல மனைவி என்று சொன்னார்கள். அதில் அவர்கள் சொல்லும் போது, கணவன் அவளை பணித்தாள், கணவன் அவளுக்கு ஒரு ஓரலை போட்டால் அவள் அவனுக்கு பணிவாள், கட்டுப்பட்டு நடப்பாள், சொன்னதை செய்வாள், சொன்னதை செய்வாள். இவருடைய ஓடர் அவளுடைய கிரியம், இவர் ஓட பண்ணினால் அவள் எடுத்துள்ளப்பால் செய்வதை சொல்வதை செய்வாள். இது ஒரு நல்ல மனைவியின் அடையாளங்களும் ஒரு அடையாளம் என்பதை இந்த ஹதீஸிலே படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் சுவனத்தின் வாயில்கள் எட்டிலிருந்தும் ஏதோ தான் விரும்பிய ஒரு வாயில் தான் நுழைகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். வேண்டிய ஒரு வாயிலினால் அவள் சுவனம் புகுந்து கொள்ளலாம். அந்த பெண்ணிடம் சில பண்புகளை நம்பியவர்கள் சொன்னார்கள். அவளிடத்தில் இருக்க வேண்டியது இலா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, பெண் ஐவேளை தொழுகைகளை தொழுகிறாள். வசாமத் சஹரஹா, ரமபான் மாதம் பரவான நோன்பையும் வைக்கிறாள். வஹதுமத் பர்ஜஹா, தனது மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்கிறாள், கட்டை பாதுகாத்துக் கொள்கிறாள். தனது கணவனுக்கு வழிபட்டு நடக்கிறாள். தொழுகையோடு, நோன்போடு, தனது கட்டை பாதுகாப்பதோடு நாலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள். தனது கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடக்கிறாள் என்றால் தீனஹா, மறுபடியில் அவளை பார்த்து சொல்லப்படும், புதுகுளில் ஜன்னத்தி, நீ விரும்பின சோனத்தின் எந்த வாயில்களா வேண்டும் என்றாலும் நீ புகுந்து சோனத்திற்குள் புகுந்து கொள்ளலாம். இப்படி ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படும் என்றால் அந்த பெண்ணிடம் இருந்த நான்கு உயர்ந்த பண்புகளில் ஒன்று கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, சொல்லுவதென்றால் மருத்துவ கணக்கில் இறை வசனங்களும் அன்னலாரின் ஹதீஸ்களும் சொல்லிக் கொண்டு போகலாம். எங்கேயும் ஆணின் கீழ் பெண் இருப்பதை தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர பெண்ணின் கீழ் ஆண் இருப்பது சொல்லப்படவில்லை. ஒரு பெண் நீண்ட தூரம் பயணம் போக வேண்டும் என்றால் ஒன்று கணவனோடு போக வேண்டும், அல்லது மகரமான ஒரு ஆணோடு தான் போக வேண்டும். ஒரு ஆணுக்கு இந்த நிபந்தனை எதுவும் கிடையாது. ஒரு பெண் திருமணம் இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வழி ஒருவரின் கீழ்த்தானவர் முடித்தாக வேண்டும். அவருக்கு சுயமாக எதுவும் செய்து கொள்ள முடியாது. ஐயும் ஒன்றாக நகஹத் நஃப்ஸஹா பிகைரி இஸ்னி வலியிஹா ஃபனிகாஹுஹா பாத்தில், ஃபனிகாஹுஹா பாத்தில், ஃபனிகாஹுஹா பாத்தில். இந்த பெண் தனது வழியின் அனுமதியின்றி தன்னுடைய திருமணத்தை தானே செய்து கொள்வார் என்றால் அவளின் நிக்கா அது பாத்தில், செல்லுபடியற்றது. அவளது நிக்கா திருமணம் செல்லுபடியற்றது, அவளின் நிக்கா திருமணம் செல்லுபடியற்றது என்று மூன்று தலைவர்கள் அந்த நிக்காவின் செல்லுபடியற்ற தன்மை பற்றி பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள், வழியின் அனுமதி இல்லாமல் அவள் தனக்குரிய திருமணத்தை தானே நின்று செய்து கொள்கின்றாள் என்றால் அவளுடைய திருமணம் செல்லுபடியற்றது. இங்கே அது மூன்று தலைவர்கள் நம்பியவர்கள் சொன்னார்கள், அது இன்வேலிட், அது இன்வேலிட், இதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது செல்லுபடியற்றது என்று சொல்லித்தந்தார்கள். அந்த சகோதரர்களை, பிரியமான தோழர்களை, இப்படி ஒன்று இரண்டு கட்டங்களில் அல்ல, ஒரு பெண் சுயமாக செய்து கொள்ள முடியாத பல விஷயங்கள், அவற்றிலெல்லாம் ஆண் அவளுக்கு துணை நின்றாக வேண்டும். ஆண்களும் பெண்களும் இருக்கிற இடத்திலே ஜமாத்தாக செல்ல வேண்டிய ஒரு தொழுகைக்கு தயாராகிவிட்டார்கள் என்றால் அங்கே ஆண்கள் பின்னை நிற்பாட்டப்பட்டு ஒரு பெண் தொழுவிக்க முடியாது. அங்கே லட்சக்கணக்கான பெண்கள் இருந்து ஓர் ஆண் அழகிறாங்கள் இருந்தாலும் அங்கே தொழுவிக்க வேண்டியவர் ஒரு ஆண் தான். சகோதரர்களே, இதெல்லாம் சின்ன சின்ன தலைமைத்துவங்களிலே இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஆணுக்குரிய முன்னுரிமை. பெரிய பெரிய தலைமைகளிலே பெண்களுக்கு அறவே கிடையாது என்பதை அல்லாஹால இயற்கை நூடாக உணர்த்திக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, பிரியமான தலைவர்களே, ஆண் பெண் சமத்துவம் என்கிற இந்த கோட்பாடு அல்லது சிந்தனை அல்லது கருத்தியல் அது எங்கேயிருந்து நமக்குள்ளேயும் வந்திருக்கிறது. நமது சமுதாயத்துக்குள்ளே எத்தனையோ தேர்தலே அவர்கள் அறியாமை காரணமாக இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த கருத்துக்கள் சிக்கித் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொண்டுள்ள இந்த கருத்து பிழை என்பது விளங்குவதாக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள ஞானம் அல்லது அறிவு அவ்வளவுதான். அங்கு சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருபோதும் இவர்கள் இருவரும் சமப்படுத்தப்பட முடியாதவர்கள். இது அல் குர்ஆனின் மூலமாக தெளிவாகக்கூடியது, அல் ஹதீஸின் மூலமாக தெளிவாகக்கூடியது. ஆண்களிடம்தான் பொது நிர்வாகமும் வீட்டு நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மேற்படி வசனங்களிலே மேற்படி ஹதீஸிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுடைய கைகளிலே பெண்களை பொறுப்பாக கொடுத்து வைத்திருக்கிறான். பெண்களை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் என்கிற நிர்வாக ஒழுங்கு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பெண்களோடு இரக்கமாக நடக்க வேண்டும், பெண்களுக்கு செய்ய வேண்டியவற்றை நீங்கள் இறங்கி செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய அன்பை அவர்களுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய நிர்வாகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்முறையில் அந்த பெண்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்றதாகத்தாலா கட்டளை பிறப்பித்தான். ஆண்தான் பெண்களுக்கு தேவையான உணவை உடையை பில் மாறும் தேவையான பொழுது தேவையான அளவு தேவையான முறையிலே ஒழுங்காக சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான். இது பல இடங்களிலே அழுக்குறாங்க சுற்றிச்சுறி வரக்கூடிய ஒரு உண்மையும் கருத்துமாகும். எனவே அன்பு சகோதரர்களே, பிரியமான தொடர்களே, நல்ல முறையிலே விளங்கிச் செல்வோம். இந்த ஆண் பெண் சமத்துவம் என்பது குர்ஆனோ அல்ல, ஹதீஸோ அல்ல, இது இஸ்லாத்தில் உள்ளது அல்ல. அதே நேரத்திலே பொதுவான நிர்வாகத்திலும் நீதி நிர்வாகத்திலும் அதே சமயம் வீட்டு நிர்வாகத்திலும் கூட பெண்கள் ஆண்களின் கீழிருக்க வேண்டியவர்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். இதை விடுத்து வேறொன்றுக்கு போவோம் என்றால் நாம் நேரடியாக குர்ஆனோடு மோதுகிறோம், நேரடியாக ஹதீஸோடு மோதுகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே வினா எழுப்ப முடியாது. அவன் செய்வது பற்றி அவனிடத்திலே விசாரிக்க முடியாது, நாம் செய்வது பற்றி அவன் விசாரித்து இருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியமான தேவர்களே, ஏன் அல்லாஹ் இப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதற்கான ஹிக்மத், அதற்கான ஞானம், அதற்கான ஒரு நியாயம், அதற்கான விஸ்டம் எல்லாம் எம்மால் தேடி பார்த்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அவற்றையெல்லாம் ஒரு நோக்கத்தோடு அவன் செய்கிற விஷயங்களில் ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தோடு அவன் செய்து வைத்திருக்கிறான். ஒரு முஃமின் என்பவன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பவன், அவன் சொல்லுவதை கேட்டு நடப்பவனாய் தவிர அவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டான். அவற்றை ஒரு வகையிலே வித்தியாசமான கோணத்திலே அதற்கு விளக்கம் சொல்லப்போக மாட்டான். ஏன் இருக்கு என்று அப்போது ஆளுநரிடம் கேள்வி கேட்க மாட்டான். இவன்தான் உண்மையான அவர், இவன்தான் உண்மையான அறியானாக இருக்கிறான். அல்லாஹாலாவுடைய அடிமையாக இருக்கிறான். இந்த அபு அல்லாஹாலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பான். ஏனென்றால் அல்லாஹாலா மௌலாரம் என்னுடைய எஜமான், அவன் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான், நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன். ஒரு பெண்ணும் இந்த உண்மையை புரிய வேண்டும், ஒரு ஆணும் இந்த உண்மையை புரிய வேண்டும். இதற்கு மாற்றமாக பேசுவதோ, இதற்கு மாற்றமாக கூப்பிடுவதோ, இதற்கு மாற்றமாக எழுதுவதோ, இதற்கு மாற்றமாக எங்கெங்காவது கருத்து சொல்லித் தருவதோ, அது நாம் இஸ்லாத்துக்கு விடுக்கின்ற சவாலாக, அல்லாஹ் தாலாவுக்கு விடுக்கின்ற சவாலாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கும் அங்குமாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அவற்றை எடுத்துக்கொண்டு முழு இஸ்லாமும் அப்படித்தான் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப பாரதூரமான விஷயமாகும். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஜமலிச்சத்துக்கு போனார்கள் என்று அலி ரழியல்லாஹு அன்ஹோடு எதிராக ஒரு படையை கொண்டு போனார்கள். அவர்கள் தலைமை கொடுத்தார்கள், ஆண்கள் அவர்களுக்கு கீழே இருந்தார்கள் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமற்ற செய்திகள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மக்காவில் இருந்து அங்கே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்தது படை திரட்டிக் கொண்டாங்க. அவர்கள் வந்தது ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், கொலைஞர்களை விசாரித்து தண்டிக்க வேண்டும், ஹஜ்ரத்தாலி கலீஃபாவாக இருந்து கொண்டு அதனை செய்வதற்கு காலதாமதமாகிறது, கேட்க வேண்டும் என்றுதான் வந்தார்கள். முனாஃபிக்குகள் இடையிலே தூண்டிவிட்டு எதிர்பாராத விதமாக ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொண்டார்களே தவிர, அது ஒரு திட்டமிடப்பட்ட படையெடுப்போ, திட்டமிடப்பட்ட யுத்தமோ, திட்டமிடப்பட்ட சேவை கிடையாது. அது நடந்ததனால் அது ஒரு போர் என்ற வடிவை பெற்றது. போருக்கு ஒரு தேர்வு என்றும் வஜ்ரத்துல் ஜமல், மஅரக்கத்துல் ஜமல், ஒட்டக யுத்தம் என்று பெயர் வந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்திலே ஏறியிருந்தார்கள் என்பதனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது திட்டமிடப்பட்ட ஒன்றல்ல. ஆயிஷா பறை கேட்டு வரவும் இல்லை, ஒரு தலைமைத்துவத்தை அவர்கள் பாத்திரமாக கொண்டு இயங்கவும் இல்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு வீணாக ஆயிஷா மீது போர் சுமத்தி அவர்கள் தலைமை கொடுத்திருக்கிறார்கள் என்று, அது பெண்களுக்கு தலைமை வேண்டும் என்று ஒரு சாராது ஒரு ஆதாரம். பிழையான முறையிலே அணுகுவது இதெல்லாம், பிழையான முறையிலே அணுகுவது இதெல்லாம், எந்த இடத்திலும் இதெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய சரித்திரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டவற்றிலிருந்து வர வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி பல விஷயங்கள் நேரம் இடம் கூடாது என்பதனால் முடித்துக் கொள்ளக்கூடிய தருவாய்க்கு வந்திருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, எங்கேயும் இஸ்லாம் இந்த அடிப்படையான குர்ஆனுடைய வசனங்கள், இந்த அடிப்படையான ஹதீஸ்களின் முன்னணியிலே நின்று பாருங்கள். இஸ்லாத்திலே அடிப்படையான அம்சங்கள் நிலையான விடயங்களில் எல்லாம் ஆயிஷா உட்பட எந்த ஒரு சஹாபியும் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரண்டாம் ஒரு கருத்தை கொண்டிருக்கவே மாட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியாத ஒரு வசனம் அல்ல இது. இந்த வசனங்கள் ஆயிஷாவுக்கு தெரியாது அல்ல, இந்த ஹதீஸ்கள் ஆயிஷாவுக்கு தெரியாது அல்ல, ரழியல்லாஹு அன்ஹா. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இது வேகமாக பரவி கொண்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு சவால் விடுகிற இந்த வேலையை நமது முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உண்மையை புரிய வேண்டும், எல்லோரும் இதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது அடிப்படை இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாத்தின் நிலையான அம்சங்கள் அடிப்படையான விடயங்களிலே சமரசம் செய்து கொள்வதற்கு முடியாது என்ற உண்மையை இறுதியாக சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களே இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் நிலையான விடயங்களிலே சமரசம் செய்து கொள்வதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். நம் அனைவரையும் உன்னுடைய தீனின் நிலையான அம்சங்களிலே உறுதியாக இருக்கச் செய்வாயாக. உன்னுடைய குர்ஆனின் கூற்றுக்கள், ஹதீஸின் கூற்றுக்களில் எல்லாம் நமக்கு ஆழமான நம்பிக்கையை தந்திருவாயாக. நீ ஒன்றை சொல்லியிருக்கிறாய் என்றால் அதிலே மீறி நியாயம் கேட்டு அதற்கு விளக்கம் கேட்டெல்லாம் நாம் தெரியாமல் ஆமன்னா சொல்லன்னா சமேனா அப்பானா கேட்டோம் வழிபட்டோம் ஏற்றுக்கொண்டோம் என்கிற அளவில் நின்றுவிடக்கூடிய உன்னுடைய நல்ல பரிபூர்ணமான அடியார்களிலே நம்மை ஏற்றுக்கொள்வாயாக. யாவா நம் அனைவரிடத்திலும் உன்னுடைய வார்த்தைகளிலே அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்திருவாயாக. உன்னை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சரணடையக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான அடிமைகளாக நம்மை ஏற்றுவாயாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.